அடிப்படை வேதாகம சத்தியங்கள் என்கிற இந்த வேத பாடம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சகோதரர் சகரியா போனன் அவர்கள் வழங்கும் 18வது வேத பாடம் இயேசு கிறிஸ்துவின் மானிட தன்மை. இந்த வேத பாடங்கள் மூலமாக நாம் தேவனுடைய நோக்கம், மனிதன் உண்டாக்கினதற்காக தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருந்தோம். அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் மனிதனுக்கு என்ன என்று என்னென்ன ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். மனிதன் அந்த பாவத்தில் விழுந்த பிறகு எப்படி தேவன் அந்த நிலையிலிருந்து அவனை தூக்கி எடுப்பதற்கு ஒரு வழியை உண்டாக்கினார் என்பதை பார்த்தோம். அந்த மூல நோக்கத்திற்கு தேவன் எப்படி மனிதனை கிறிஸ்துவை அனுப்பினதன் மூலமாகவும் பரிசுத்த ஆவியான முள்ளை வாசம் பண்ணுவதற்கு மூலமாகவும் அவர் அதை எப்படி செய்தார் என்பதை பார்க்கிறோம். மீண்டும் மீண்டுமாய் நான் உங்களுக்கு சொன்னது என்னவென்றால், அநேக மக்கள் அநேக ஜனங்கள் தேவனுடைய ஏற்பாட்டை இழந்து விடுகிறார்கள். அவர்கள் அதை அடைவதில்லை. இயேசு சொன்னார், சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நாம் சத்தியத்தை அறியவில்லை என்றால் நாம் அடிமைத்தனத்திலேயே இருப்போம். இதுதான் அநேக கிறிஸ்தவருடைய நிலைமையாய் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் அறியாமையினாலே அவர்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். இயேசு சொன்ன அந்த வசனத்தை நான் இப்படி வேறு விதத்திலே சொல்லலாம், நீங்கள் சத்தியத்தை அறியாமல் இருந்தால் நீங்கள் அடிமைத்தனத்திலே கட்டப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நீங்கள் சத்தியத்தை அறிந்திருந்தால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், பாவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கும், மற்ற எல்லா விதமான அந்த பாவத்தினுடைய விளைவுகளிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கும். உங்களுடைய ஆழ் தத்துவத்திலே நீங்கள் சந்தித்த பரிதாபமான சூழ்நிலைகளினாலே, பயங்கரமான சூழ்நிலைகளினாலே உங்கள் ஆழ் தத்துவத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்களிலிருந்தெல்லாம் விடுதலையாக்கப்பட முடியும். எல்லா காரியத்திலும் நீங்கள் விடுதலையாக்கப்பட முடியும். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனால் தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையும் இருக்காது. கடந்த காலத்திலே உள்ளதான தக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சில பிரச்சனைகளிலிருந்து தேவன் கண்டிப்பாக விடுதலை தருவார். இதுதான் சுவிசேஷத்தினுடைய அற்புதமான செய்தி. உங்களுடைய பின்னணி என்ன இருந்தாலும் சரி, எங்கிருந்து நீங்கள் வந்திருந்தாலும் சரி, எப்படி நீங்கள் வளர்ந்திருந்தாலும் சரி, தேவன் எல்லா பிரச்சனைகளையும் நீக்க முடியும். அவர் உங்களை மகிமுள்ள ஒரு கிறிஸ்துவனாய் மாற்ற முடியும். கிறிஸ்துவை போலவே அதிகமாக உங்களை மாற்ற முடியும். எப்பொழுது என்று சொன்னால், உங்களுக்கு அது விருப்பமாய் இருந்தால். இயேசு மத்தேயு 11 அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார், 29 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் சொன்னார், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்று சொன்னார். நாம் இதற்கு முன்பு உள்ள வேத பாடத்திலே நாம் பார்த்தது என்னவென்று சொன்னால், பிலிப்பியர் 2:5 வசனத்திலே கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை உள்ளும் இருக்க கிடவுது என்கிற வசனத்தை நாம் பார்த்தோம். அதாவது கிறிஸ்துவுக்குள்ளா இருந்த அதே மனப்பான்மை மனநிலை உங்களுக்கும் இருக்க கிடவுது. இயேசு இங்கேயும் அதே காரியத்தை தான் சொல்லுகிறார், என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஒரு புத்தகத்திலிருந்து கற்றுக்கொள்வதல்ல. உங்களுக்கு தெரியுமா, பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்ன என்று தெரியுமா? பழைய ஏற்பாட்டிலே அவர்களுக்கு ஒரு புத்தகம் மட்டுமே வைத்திருந்தார்கள். எந்த ஒரு மனிதனும் பழைய ஏற்பாட்டிலே எழுந்து நின்று என்னை பின்பற்று, என்னை பார், என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள் என்று சொல்ல முடியவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே நமக்கு ஒரு புத்தகம் மட்டுமல்ல, நமக்கு ஒரு நபர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, உயிர் மறித்து உயிரோடு எழுந்தவர். பரிசுத்த ஆவியான நமக்குள்ளாக இருந்து கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை காண்பிக்கிறவராக இருக்கிறார். அவரை போல நம்மை மாற்றுகிறார். எது உங்களுக்கு எளிது என்று எண்ணுகிறீர்கள்? நீங்கள் நீச்சலை கரும்பலைகளை உங்களுக்கு யாராவது கற்றுக் கொடுத்தால் கற்றுக்கொள்வது எளிதா, அல்லது ஒரு நபர் தண்ணீரிலே ஆற்றிலே குதித்து உங்களுக்கு நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுப்பது எளிதா? உங்களுக்கு பதில் தெரியும். ஒரு புத்தகத்திலிருந்து நீங்கள் நீச்சல் அடிக்கக்கூடிய எல்லா கோட்பாடுகளையும் நீங்கள் படிக்கலாம். ஆனாலும் ஆற்றிலே போய் குதிக்கும் பொழுது நீங்கள் உள்ளே முழுகி விடுவீர்கள். ஆனால் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதான ஒரு நபர் அவர் ஆற்றிலே குதித்து நீச்சல் அடித்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால் அது மிகவும் எளிதாயிருக்கும். இதுதான் பழைய உடன்படிக்கைக்கும் புது உடன்படிக்கைக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம். பழைய உடன்படிக்கையிலே அவர்களுக்கு ஒரு புத்தகம் இருந்தது, அது நியாயப்பிரமான புத்தகம். புது உடன்படிக்கையிலே நமக்கு வார்த்தை இருக்கிறது, அது எழுதப்பட்ட வார்த்தை அல்ல, ஆனால் அந்த வார்த்தை மாம்சமானது. ஆகவே நாம் அந்த எழுதப்பட்ட வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய நோக்கங்கள் என்னவா இருக்கும் என்று சொன்னால், எழுதப்பட்ட வேத வாக்கியங்கள் மூலமாக அந்த ஜீவனுள்ள வார்த்தையாக இயேசு கிறிஸ்துவையே பார்ப்பதாகும். ஆகவே அவர் என்னுடைய நுகத்தை உள் மீது ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். கிறிஸ்துவத்தில் எப்படி நான் கற்றுக்கொள்ள முடியும்? நீங்கள் வேதியிலேயோ அல்லது பௌதிகத்தையோ படிப்பது போல, வகுப்பறையிலே உட்கார்ந்து கொண்டு ஒரு லெக்சரை கேட்டுக்கொண்டு படிப்பது போல அல்ல. நீங்கள் வேதியியலோ கணித பாடமோ பூகோளமோ அப்படி கற்றுக்கொள்ளலாம் ஒரு கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து கொண்டு. ஆனால் வகுப்பறையில் உட்கார்ந்து கொண்டு நீச்சலை கற்றுக் கொடுக்க முடியாது. வகுப்பறையில உட்கார்ந்து கொண்டு குதிரை சவாரியை கற்றுக்கொள்ள முடியாது. வகுப்பறையில உட்கார்ந்து கொண்டு காரை ஓட்ட கற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு நீங்கள் நேரடியாக அதிலே போய் பழக வேண்டும். கிறிஸ்துவை போல நீங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நமக்கு அனுதின வாழ்க்கையில் நம்ம ஒரு அனுபவம் உண்டாக வேண்டும். அதற்காக நாம் சொல்லுகிறார், என் முகத்தை நீங்கள் உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய கிராமங்களில் அறிந்திருக்கிறோம், ஒவ்வொருவருக்கும் இந்த நுகம் என்று சொன்னால் என்ன என்று தெரியும். அங்கு உள்ள வயலெல்லாம் இரண்டு காளை மாடுகளை வைத்து உழப்படுகிறது. அந்த இரண்டு மாடுகள் அந்த நுகத்தடியை வைத்துக் கொண்டிருக்கும். அவைகள் இருவரும் அந்த இரண்டு காளை மாடுகள் ஒன்றாக போவதனாலே அந்த நிலம் உழுகப்படுகிறது. ஒருவேளை ஒரு காளை மாடு மறித்து விடுகிறது என்று வைத்துக் கொள்வோம். ஒரு புது காளையை அவர்கள் வாங்குகிறார்கள். அது உழுவதற்கு தலையும் காலும் தெரியாது. அந்த வந்த புதிதான காளையை அந்த சீனியர் மூத்த காளையோடு கூட சேர்ந்து அவர்கள் அந்த நுகத்திலே தட்டி நுகத்திலே மாட்டி அவர்கள் உழ வைப்பார்கள். அந்த முதிர்ந்த அந்த காளையானது அந்த இளம் காளையை பார்த்து, என்னிடத்துல நீ கற்றுக்கொள், எவ்வளவு வேகமாய் நான் நடக்கிறேன், எந்த திசைத்தை நோக்கி நடக்கிறேன் என்று கற்றுக்கொள், அப்பொழுது நீ அதே கோட்டில் நீர்கோட்டிலே நீ உழ முடியலாம் உழலாம் என்று சொல்லுகிறார். ஆகவே இதை செய் அதை செய் என்று சொல்லி வாயிலே வரக்கூடியதான ஒரு தொடர் ஒரு பேச்சு அல்ல, ஆனால் நேரடியாக அனுபவத்திலே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், என்னோடு கூட நீ யோக நீ அந்த நுகத்தை எடுத்துக்கொள், என்னோடு கூட பங்காளியாய் மாறிவிடு, என்னோட ஐக்கியப்படு, நான் ஒன்றத்தில் ஒன்றை கற்றுக்கொள்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே நான் எப்படி இந்த பூமியிலே வாழ்ந்தோம் அதிலிருந்து நீ கற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். இந்த நுகத்தை நான் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? முதலாவதாக நான் கிறிஸ்துவனுடைய அதிகாரத்துக்கு முழுமையாய் கீழ்ப்படிய வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே அந்த நுகத்துக்கு கீழாக இருப்பது என்று சொன்னால் வேறு ஒரு நபருடைய அதிகாரத்துக்கு கீழாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம். பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம், பாபிலோன் ராஜாவுடைய நுகத்தின் கீழாக இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். இப்பொழுது இயேசு நம்மை மிகவும் ஒரு ஆறுதலான ஒரு நுகத்துக்கு கீழாக நம்மை அவர் வரவழைக்கிறார். மத்தியிலே அவர் சொல்லுகிறார், என்னுடைய நுகம் மெதுவாய் இருக்கிறது, என் சுமை லகுவாய் இருக்கிறது, அது மிகவும் இரக்கமுள்ளதான மிகவும் நல்ல ஒரு நுகமாயிருக்கிறது. ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இருந்ததான அந்த பாபிலோனுடைய ராஜாவுடைய அடிமை அப்படி அல்ல, அது கடினமாயிருந்தது. ஆனால் ஆண்டவருடைய நுகமானது மெதுவாகவும் அதனுடைய லகுவாகவும் இருக்கிறது அதனுடைய பாரம். ஆகவே நல்ல காரியமா இருந்தாலும் அதை நாம் மனப்பூர்வமாய் செய்யவில்லை என்று சொன்னால் அது செத்த கிரியா இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே அவர்களுக்கு நற்கிரியைகள் துர்க்கிரியைகள் என்று இரண்டுகள் தான் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இன்னும் ஒரு கிரியை நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 6:1 9 14 செத்த கிரியைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். நாம் இந்த செத்த கிரியிலிருந்து மனந்திரும்ப வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய செத்த கிரியிலிருந்து நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே. நம்முடைய செத்த கிரியல் என்றால் என்ன? மிகவும் எளிய விதத்திலே நான் சொல்லுகிறேன், செத்த கிரியைகள் தவறான நோக்கத்தினாலே செய்யப்படக்கூடிய நல்ல கிரியைகள். நான் பிரசங்கிக்கிறேன், நல்ல கிரியா? ஆம். நான் பணத்துக்காக பிரசங்கித்தால் அது செத்த கிரியை. நான் நல்ல ஒரு பாடலை பாடலாம் சபையிலே, நல்ல கிரியை, ஆனால் அது மற்றவருடைய கனத்துக்காக நீங்கள் பாடுவீர்கள் என்று சொன்னால் அது செத்த கிரியை. நான் தேவனுடைய ஊழியத்துக்கு இந்த பணத்தை கொடுக்கலாம், நல்ல காரியம். ஆனால் அந்த பணத்தை எனக்கு கன வேண்டும், என்னுடைய பெயர் போடப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கொடுத்தீர்கள் சொன்னால் அது செத்த கிரியை. ஆகவே நல்ல கிரியை செத்த கிரியாய் மாறுகிறது. பாவமான கிரியைகள் ஏற்கனவே செத்த கிரியைகள் தான். மிகப்பெரிய பரிதாபம் என்னவென்று சொன்னால் அநேக நக்கிரியைகள் செத்த கிரியைகளாய் மாறுகிறது. இதை நாம் பழைய ஏற்பாட்டிலே கூட நாம் வாசிக்கிறோம். அங்கே யாத்ராகம புத்தகத்திலே ஆண்டவர் மோசேயின் இடத்திலே பேசுகிறார். ஆரோன் எவ்விதமான வஸ்திரத்தை அணிய வேண்டும் என்று சொல்லுகிறார். அதில் அவர் சொன்ன ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அந்த ஆரோன் தன்னுடைய தலையிலே ஒரு பொன்னால் செய்யப்பட்ட தகடை வைத்திருக்க வேண்டும். அதனுடைய நோக்கம் என்னவென்றால், யாத்ராகம் 28 வாசிக்கிறோம், 38 மக்களுடைய பாவத்தை மக்களுடைய பாவமா பரிசுத்தமான காரியங்களில் இருக்கக்கூடிய பாவத்தை எடுக்கதாகும். ஆகவே பரிசுத்தமான காரியங்களிலே ஒரு பாவம் இருக்கிறது, அதுதான் செத்த கிரியைகள். ஆகவே இயேசு சொல்லுகிறார், இயந்திரத்தனமாக வேதத்தில் எழுதப்பட்டதை நீங்கள் செய்ய வேண்டாம், அது செத்த கிரியை. நீங்கள் வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம், இயந்திரத்தனமாய் கீழ்ப்படியலாம், மற்றவர்களையும் அதுக்கு கீழ்ப்படிய முடியாய், அந்த பிரமாணத்தினுடைய எழுத்தின் முடியாய் இயந்திரத்தனமாய் கீழ்ப்படிய சொல்லலாம். 2 Corinthians 3:6 வாசிக்கிறோம், எழுத்து கொள்ளுகிறது. நீங்கள் வேத எழுத்தை நீங்கள் பின்பற்றினால் அது உங்களை கொல்லும். நீங்கள் அந்த எழுத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு நீங்கள் சபையில பிரசங்கித்தாலும் அது அவர்களை கொல்லும். அது பிரசங்கிப்பதற்கு கற்றுக்கொள்வதற்கு வழி அல்ல. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வழி என்னவென்று சொன்னால், இயேசுடைய நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய மாதிரியை பார்த்து கற்றுக்கொள்வது. ஆகவே 2 Corinthians 3 வாசிக்கிறோம், எழுத்து கொல்லும் என்று சொன்னதுக்கு பிறகு அடுத்து என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், ரெண்டு கொரிந்தியர் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் உயிர்ப்பை ஜீவனை கொடுக்கிறார், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்று வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியார் எப்படி நமக்கு அந்த ஜீவனை கொடுக்கிறார்? நம் வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது ஒரு வசனத்தையோ ஒரு கட்டளையோ அவர் காண்பிப்பதல்ல, இயேசுனுடைய மகிமையை அவர் காண்பிக்கிறார். இன்னொரு வார்த்தையில நாம் சொல்ல போனால், நான் வேத வசனத்தை நான் பார்க்கும் பொழுது அங்கே இயேசுவை நான் பார்க்க வேண்டும். அங்கேதான் நாம் இதை இரண்டு கொரிந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம். நாம் திரை எடுத்து விட்டு, முகமுடி எடுத்து விட்டு நான் தேவனுடைய வார்த்தையை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நான் அங்கே பார்க்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முக்காடு எடுபட்டு நான் படிக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக பரிசுத்த ஆவியானவர் அந்த சாயலை போல என்னை மாற்றுகிறார். ஆகவே இங்கே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், தேவன் நமக்கு வேத வசனத்தை கொடுத்ததனுடைய முழு நோக்கம் என்னவென்று சொன்னால், அதில் எழுதப்பட்ட அந்த எழுத்தை நாம் பின்பற்ற முடியாக அல்ல, அது நம்மை பரிசேயர்களாய் மாற்றும். பரிசேயர்கள் அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தினுடைய வார்த்தையை பின்பற்றிவிட்டு இயேசுவை கொலை செய்தார்கள், மக்களிடத்திலே குறை கண்டுபிடித்தார்கள். அவர்கள் விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் தேவனுடைய மனதை, தேவனுடைய இருதயத்தை விளங்கிக் கொள்ளவில்லை. அவர்கள் எழுத்தின்படி கை கொண்டு விட்டு ஜனங்களை தண்டிக்க முடியாது விரும்பினார்கள். ஆனால் தேவனுடைய மனது மக்களை மீட்க முடியாகவே விரும்புகிறார். ஒரு மனிதன் பாவத்தில் இருந்தால் அந்த மனிதனை தேவன் விடுதலையாக்க முடியாது விரும்புகிறார். ஆனால் பரிசேயர் பாவத்தில் இருக்கக்கூடிய மனிதனை பார்க்கும்போது எந்த வசனத்தை பயன்படுத்தி அவனை தண்டிக்கலாம் என்று எண்ணுகிறார்கள். இன்றைக்கும் அப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு யாராவது பாவம் செய்து விட்டால் அவரை குற்றம் தீர்ப்பதற்கு என்ன வசனத்தை பயன்படுத்தலாம் என்று பார்க்கிறார்கள். ஆனால் இயேசுவோ எப்படி ரட்சிக்க வேண்டும் என்று பார்க்கிறார். ஆகவே இது நமக்கு எழுத்து கொள்ளுகிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். நீங்கள் எழுத்தின்படி நீங்கள் வேத வசனத்தை பின்பற்றினால் நீங்கள் மற்றவர்களை கல்லடிப்பதற்கு ஒரு வசனத்தை பயன்படுத்துகிறீர்கள். ஆனால் இயேசுனிடத்திலே போயினால் பரிசுத்த ஆவியானவர் இயேசுனுடைய மகிமை உங்களுக்கு காண்பிப்பார். உங்களுக்கு ஜீவன் வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவை வேதங்களிலே வேத வசனங்களை பார்க்க வேண்டும். ஆண்டவரே, உடைய சுபாவத்தை தன்மை அறிந்து கொள்ள, விளங்கிக் கொள்ள எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்ற நேரத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் சொல்லுகிறார். உதாரணமாக நீங்கள் இயேசு கிறிஸ்துனுடைய தாழ்மையை பார்க்க வேண்டுமானால், இந்த உலகமானது தேவனுடைய மகிமையை சிருஷ்டிப்பிலே பார்க்கிறது. ஆம், அதுல ஒரு மகிமை இருக்கத்தான் செய்கிறது. நட்சத்திரங்களிலேயும் கோள்களிலேயும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான கிரியைகளை பார்க்கும் பொழுது, ஆனால் இயேசுடைய சீஷன் அவனுக்கு தேவனுடைய மகிமையானது இந்த சிருஷ்டிப்பிலே பிரதானமாக பார்ப்பதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஆழ்தன்மையிலேயும் அவருடைய அவருடைய சுபாவத்திலேயும் பார்க்க முடிகிறது. அவருடைய தாழ்மையில் அவருடைய மகிமையை பார்க்க முடிகிறது. அவர் இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தார் என்பதில் அவருடைய மகிமையை சீஷர்கள் பார்க்கிறார்கள். அவர் ஒரு காலம் தேவனுக்கு சமமாக இருப்பதை சமமாக எண்ணாமல் என்று நாம் வாசிக்கிறோம். அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் கீழே வந்தார், அவர் மனிதனாக மாறினார். அதுவே ஒரு மிகப்பெரிய அபாரமான தாழ்மையின் ஒரு படி. நீங்கள் ஒரு கண்ணியமான ஒரு மனிதனாக இருக்கிறீர்கள், ஒரு குழுவுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால், அது பரிதாபமான ஒரு குழு பூமியிலே நெளிந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அந்த குழுவை அதிகமாக நேசிக்கிறீர்கள். அது தானாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியவில்லை. அதற்கு நீங்கள் ஒரு குழுவாக மாறி அந்த குழுவிடத்திலே கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்கள் புழு நேரத்திலே மனிதனாக போனால் அந்த புழு பயந்துவிடும். ஆனால் நீங்களும் ஒரு புழுதாக மாறிவிட்டு அந்த புழுவோடு கூட பேச முடிந்தால் நீங்கள் அந்த புழு மேலான ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் நடத்தலாம். இதைத்தான் இயேசு கிறிஸ்து செய்தார். தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள அந்த வித்தியாசமானது மனிதனுக்கும் ஒரு சிறு புழுவுக்கும் உள்ளதான வித்தியாசத்தை காட்டிலும் அதிகமானது. நான் ஒரு புழுவாக மாறுவதே தாழ்மையினுடைய மிகப்பெரிய படியா இருக்கும். நான் இந்த புழியை நேசித்தேன் என்று சொன்னால், ஆனால் தேவன் ஒரு மனிதனாய் மாற வேண்டும் என்று சொன்னால் அது தாழ்மையிலே மில்லியன் கணக்கான மடங்கு அதிகமான ஒரு தாழ்மையாகும். நாம் இதை நாம் பார்க்கவில்லை என்று சொன்னால் இயேசுடைய மகிமை நாம் இன்னும் பார்க்கவில்லை. ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்கிறார், ஒரு பெரிய ஞானி என்று சொல்கிறார், மத தலைவர் என்று சொல்கிறார். இல்லை, அவர் தேவனுடைய குமாரன், தேவன் மனிதனாய் இந்த பூமியிலே தோன்றினார். அவர் அநேக அவதாரங்களிலே ஒரு தெய்வம் அல்ல, அவர் ஒருவர் மட்டுமே தேவனுடைய அவதாரமாய் இருந்தார், அவதாரமா இந்த பூமியில இருக்கிறார். இதை காட்டிலும் நீங்கள் வேறு எதை சொன்னாலும் அவருடைய மகிமையை நீங்கள் திருடுகிறீர்கள். அவர் மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவனாய் இருக்கிறார். இங்கே நாம் அவருடைய தாழ்மையை நாம் பார்க்கிறோம். அவர் ஒரு மனிதனாய் மாறினார் என்று சொல்லுவதே அது எவ்வளவு பெரிய தாழ்மை. அவர் இந்த பூமிக்கு ஒரு பெரிய அதிபதியாய், இந்த பூமியை ஆளும்படியாய் வந்திருந்தார் என்று சொன்னாலே அதுவே ஒரு தாழ்மைதான். தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த பூமிக்கு ஒரு அதிபதியாக அவர் வந்திருந்தாலே அதுவே தாழ்மையின் மிக அபாரமான ஒரு படியாக இருக்கும். அற்புதமான காரியம் என்னவென்று சொன்னால், அவர் இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் ஒரு அதிபதியாக இருக்கும்படியே தெரிவு செய்யவில்லை. அந்த ஞானிகள் அவரை காண முடியாய் வந்தார்கள், இயேசுடைய பிறப்பை கேட்டு வந்தார்கள், அவர்களை தவறான இடத்திலே பார்த்தார்கள், அவர் நட்சத்திரத்தை பின்பற்றி வந்தார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்த உடனே மத்தேயு 2 வாசிக்கிறோம், அவர்கள் இனிமேல் நாம் நட்சத்திரத்தை பின்பற்ற தேவையில்லை, ஏனென்றால் உயிருடைய ராஜா அவர் எங்கே பிறப்பார், அவர் அரண்மனையில் தான் பிறப்பார் என்று சொன்னார்கள், எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆகவே நட்சத்திரத்தை பின்பற்றுவதை நிறுத்திவிட்டு அவர்கள் இங்கே இப்படித்தான் ஞானிகள் அவர்கள் புத்தினராய் மாறிவிட்டார்கள். அந்த யூதருடைய ராஜா எங்கே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த அரண்மனையிலே போனார்கள். அரண்மனையில் இருக்கிறவர்களுக்கு சற்று கூட தெரியவில்லை, யூதருடைய ராஜா பிறந்திருக்கிறார் என்று கூட அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் கிழக்கு தேசத்திலிருந்து தூரமான இடத்திலிருந்து வந்தவர்கள் அவர்கள் அந்த யூதருடைய ராஜா பிறந்திருக்கிறார் என்று அறிந்திருந்தார்கள். ஆனால் வேதத்தை வைத்திருக்கிறவர்கள் இயேசு பிறந்தார் என்பதை கூட அறியாதிருந்தார்கள். அந்த ஏரோது ராஜா அந்த பிரதான ஆசிரியத்திலே போய் பார்க்கிறார், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று கேட்கிறார். ஆம், மிகா புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பெத்லேமிலே பிறப்பார் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் பரிசேயர்களுக்கு பெத்லேம் போவதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் ஞானிகள் என்ன செய்தார்கள், அவர்கள் மீண்டுமா ஞானிகளாய் மாறினார்கள், அந்த நட்சத்திரத்தை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை பின்பற்றின பொழுது அவர்களுக்கு தங்கள் வாழ்க்கையில பெரிய ஆச்சரியம் இருந்தது. அது என்னவென்றால், இந்த யூதர்களுக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் ஒரு சிறு வீட்டில இருக்கிறார், ஒரு சிறு குடிசையில இருக்கிறார். அவர்கள் பிறக்கிற நேரத்தில் வர முடியவில்லை. அங்கே பிறக்கிற நேரத்தில் வந்திருந்தால் அவர்கள் மாட்டின் முன்னணியிலே பிறக்கிறதை பார்த்திருப்பார்கள். ஆனால் கொஞ்சம் தாமதமாய் வந்தார்கள். அவர்கள் நட்சத்திர உருவை பின்பற்றதை நிறுத்தியிருக்கலாம், ஆகவே தாமதமாய் வந்து விட்டார்கள். அவர்கள் வழி விலகி அவர்கள் ஏறுவதற்கு அரண்மனைக்கு போனார்கள். பெத்லேமுக்கு போவதற்கு பதிலாக பெத்லேமுக்கு வந்திருந்தால் அவர்கள் தேவகுமாரன் முன்னணியிலே பிறக்கிற அற்புதமான காட்சியை பார்த்திருந்திருப்பார்கள். ஆனால் தவற விட்டு விட்டார்கள். அவர் அங்கு அவர்கள் வந்த பொழுது அவர்கள் அங்கிருந்து வீட்டுக்கு மாறி வந்து விட்டார்கள். வீட்டிலே தான் அவர்கள் பார்க்கிறார்கள். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், அவர் இந்த பூமிக்கு வந்த பொழுதிலும் கூட அவர் மீண்டுமாய் தம் இன்னும் அதிகமாய் தாழ்த்தினார். அங்கே எந்த அளவுக்காக அவர் தாழ்த்தினார், கொஞ்சமாக அல்ல. அவர் ஒரு நடுத்தர குடும்பத்திலே பிறந்திருந்தால் அதுவே தாழ்மையாக இருந்திருக்கும். அவர் ஒரு வேலைக்காரனுடைய வீட்டிலே பிறந்திருந்தால் இன்னும் அதிகமான ஒரு தாழ்மையாக இருந்திருக்கும். இதை எண்ணி பாருங்கள். அவர் ஒரு மாட்டு தொழுவத்திலே பிறந்தார். என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக நான் ஒரு காலம் யாராவது ஒருவர் மாட்டு தொழுவத்திலே பிறந்ததாக கேள்விப்பட்டதே இல்லை. மிகவும் ஏழையா இருக்கிறவர்கள் கூட, அவருடைய பிள்ளை மாட்டு தொழுவத்திலே கழுதை இருக்கக்கூடிய இடத்திலே பிறந்தது என்று நான் கேட்டதே கிடையாது. எந்த ஒரு மனுஷனாவது இந்த பூமியின் பரப்பிலே அப்படி இருக்கிறார்களா என்று எனக்கு தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு ஏழையாயிருந்து தரித்திரத்திலே இருந்து அம்மாவுக்கு அம்மா தன்னை ஒரு மாட்டு தொழுவத்தில் தான் பெற்றெடுத்தார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு யாரும் ஏழை இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இந்த விஷயத்தில் இயேசு கிறிஸ்து தனித்துவம் வாய்ந்தவராய் இருந்தார். ஏன் அவர் பரலோகத்தில் உன்னதமான இடத்திலிருந்து பூமியிலே மிகவும் தாழ்மான இடத்திற்கு அவர் ஏன் வர வேண்டும்? மாட்டு தொழுவத்திலே அங்கே மாடுகள் கழுதுகள் எல்லாம் கட்டி கிடக்கிறது. ஏனென்றால் அவர் ஜனங்களை ரட்சிக்கும்படியாக வந்தார். எல்லாருக்கும் கீழாக வந்து அவர்களை தூக்கும்படியாய் அவர் மேலே விரும்பினார். நீங்கள் எப்படி, நீங்கள் யாருக்கும் கீழாக போகாமல் எப்படி ஜனங்களை மேலே தூக்க முடியும்? நீங்கள் அவர்களுக்கு மேலாக ஒரு அதிபதியாக உட்கார்ந்து கொண்டு, ஆளுகை செய்வர் உட்கார்ந்து கொண்டு அவர்களை எப்படி நீங்கள் தூக்க முடியும்? நீங்கள் அங்கே உட்கார்ந்து கொண்டு அவர்களுக்கு கட்டளை கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் அவர்களை தூக்கி எடுக்க வேண்டும் என சொன்னால் அவர்களுக்கு கீழாக நீங்கள் போக வேண்டும். அவர் எல்லாருக்கும் கீழாக, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கீழாக போக முடியாது தீர்மானித்திருந்தார், உறுதி பூண்டிருந்தார். ஆகவே தான் அவர் மாட்டு தொழுவத்திலே பிறந்தார். அவர் பிறப்பதற்கு மிகவும் தாழ்மையான ஒரு இடம் இருக்கிறது சொன்னால் அந்த மாட்டு தொழுவம் தான், அதுதான் அவருடைய தாழ்மை. அற்புதமான காரியம் என்னவென்றால், இது தற்செயலா நடந்த ஒரு விஷயம் அல்ல. நீங்கள் ஒரு வீட்டிலேயோ அல்லது ஆஸ்பத்திரியிலோ பிறந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் எங்கே நான் பிறக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு அந்த தெரிவு செய்யக்கூடிய தருணங்கள் கிடையாது. எந்த குடும்பத்திலே நான் பிறக்க வேண்டும், எந்த ஊரிலே பிறக்க வேண்டும் இல்லை. உங்களுடைய தாயின் வயிற்றிலே நீங்கள் கர்ப்பமானீர்கள். உங்களுடைய பெற்றோர்கள் எங்கே இருக்கிறார்கள், அவருடைய சமுதாய நிலைமை என்ன, தரம் என்ன, அதை குறித்து தான் நீங்கள் பிறக்கிற இடம் தீர்மானிக்கப்படுகிறது. நீங்கள் ஒரு ஏசி அறையிலே பிறந்தீர்களா அல்லது வீட்டில் இருக்க ஒரு அறையிலே பிறந்தீர்களா என்று அதுதான் தீர்மானிக்கிறது. நீங்களாக தெரிவு செய்யவில்லை. ஒரே ஒரு நபர், அவர் இந்த பூமியிலே பிறந்தார். அவர் தான் எங்கே பிறக்க வேண்டும் என்பதை முன்னமே தெரிவு செய்திருந்தார். அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் அவர் பரலோகத்திலிருந்தே தான் எங்கே பிறக்க வேண்டும் என்கிற இடத்தை அவர் தீர்மானித்தார். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் முன்பதாகவே தம்முடைய பிறப்பை குறித்து அவர் திட்டம் பண்ணிவிட்டார். ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் அந்த ஸ்திரீக்கு வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுதே கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் அதற்கு முன்பாகவே தம்முடைய பிறப்பை அவர் அறிந்திருந்தார். நீங்கள் உங்களுடைய சொந்த பிறப்பை பூமியிலே திட்டம் பண்ண வேண்டும் என்றால் எந்த குடும்பத்தை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள், எந்த பட்டணத்தை தேர்ந்தெடுப்பீர்கள், எந்த இடத்தை தேர்ந்தெடுப்பீர்கள், அந்த இடம் எங்கே, எந்த இடத்தை தேர்ந்தெடுப்பீர்கள், நாசரேத்தை போல ஒரு இடத்தை தேர்ந்தெடுப்பீர்களா? வேதம் சொல்லுகிறது நாசரேத்திலிருந்து ஏதாவது நன்மை பிறக்க முடியுமா என்று நத்தானியல் நாத்தான்வேல் சொல்லுகிறார். அது மிகவும் கெட்ட பெயர் உள்ளதான ஒரு ஊர். அப்படிப்பட்ட ஊரை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்களா? அல்லது நீங்கள் ஏழையான ஒரு தச்சன் குடும்பத்தை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்களா? அல்லது பணக்காரனுடைய வீட்டிலே பிறக்க முடியாது தேர்ந்தெடுப்பீர்களா? நீங்கள் எங்கே பிறக்க முடியாது தெரிவு செய்வீர்கள்? நீங்கள் அற்பமாய் எண்ணப்பட்டதான அடிமை நாகிய நாடாகிய ரோமுக்கு அடிமைப்பட்டதான இஸ்ரேல் நாட்டை தேர்ந்தெடுப்பீர்களா? எந்த ஸ்தலத்தை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள்? நீங்கள் ஒரு மாட்டுத் தொழுவத்தை தேர்ந்தெடுப்பீர்களா? ஏன் இயேசு வேண்டுமென்றே அந்த இடத்தை தெரிவு செய்தார்? எல்லா இடங்களையும் ஏன் அவர் தெரிவு செய்தார்? அது மட்டுமல்ல, அவருடைய தாழ்மையை நாம் எங்கே பார்க்கிறோம் என்றால் அவருடைய வம்ச வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 1 அதிகாரத்திலே பொதுவாக நாம் சொல்ல போனால் யூத மக்கள் அவர்கள் வம்ச வரலாறை எழுதும் பொழுது அவர்கள் பெண்களுடைய பெயரை எழுத மாட்டார்கள். அது ஆண்களால் ஆதிக்கம் செலுத்தப்பட்டதான ஒரு சமூகம். அவர் யோசேப்பு வரை அந்த வம்ச வரலாறை எழுதி மரியாள் யோசேப்பினுடைய மனைவியாக இருந்தாள் என்று சொல்கிறார்கள். அங்கே 4 ஸ்திரீகள் அந்த வம்ச வருகிறதை பார்க்கிறோம். அவர்கள் எல்லாரும் இயேசுவினுடைய பௌதிகமான அந்த வம்ச வரலாறிலே வருகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது மத்தேயு 1:3 தாமார் என்ற ஸ்திரீயை குறித்து வாசிக்கிறோம். பெரிஸ் என்றதான ஒரு மகனை பெற்றாள். அங்கே சுவாரஸ்யமான காரியம் என்னவென்றால், நீங்கள் ஆதியாகமம் 38 அதிகாரத்திலே வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இந்த ஸ்திரீ தாமார் யூதாவுடைய மருமகள். அந்த குடும்பத்திலேயே ஒரு தவறான உறவு, அதாவது மாமனார் மருமகளும் அவர்கள் பாலியல் உறவு கொண்டு அங்கே பிறக்கக்கூடிய பையன் மகன்தான் பேரிஸ். இயேசு பரலோகத்திலிருந்து அந்த குடும்பத்தை தேர்ந்தெடுக்கிறார். இந்த குடும்பத்திலே நான் வர வேண்டும், இந்த வம்சவரலியிலே வர வேண்டும் என்று. நீங்கள் உங்களுடைய மூதாதையர்கள் இந்த வழியில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? இப்படிப்பட்ட ஒரு தவறான உறவு, ஒழுக்க கேடு விளைந்த ஒரு இடத்தில் மூலமா வர விரும்புகிறீர்களா? அவர் அதை தவிர்த்திருந்திருக்கலாம். ஒரு சுத்தமான வம்ச வரலாறை அவர் தேர்ந்திருக்கலாம். ஆனால் அதை தான் தேர்ந்தெடுத்தார். இங்கே சொல்லப்பட்டதான 2வது ஸ்திரீ ராகா. 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த ராகா மிகவும் நன்றாய் அறியப்பட்டதான ஒரு வேசி. அவள் யூத பெண்மணி கூட அல்ல, எரிகோவை சேர்ந்ததான ஒரு கானானிய பெண்ணா இருக்கலாம். ஒரு வேசி தன்னுடைய பணத்தை எல்லாம், தன்னுடைய சரீரத்தை பால் உறவுக்காக விற்று சம்பாதித்த பணம். உங்களுடைய பாட்டி ஒரு வேசி என்று இந்த பட்டணத்தில் உள்ளதான ஒரு வேசி என்று அறிய விரும்புகிறீர்களா? அப்படிப்பட்ட வம்சவழியை நீங்கள் தெரிந்து கொள்வீர்களா? அப்படியே நீங்கள் தெரிவு செய்தாலும் வேதத்தில் உள்ள முதல் பக்கத்திலே நீங்கள் அதை போடுவீர்களா? பார்க்கல, இந்த வம்சாவழி முதல் பக்கத்திலே போடப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டதான 3வது ஸ்திரீ ரூத். ரூத் இங்கே எப்படி சொல்லப்பட்டிருக்கிறாள் என்று சொன்னால், போவாஸுடைய மனைவி என்று அழைக்கப்படுகிறார்கள். ரூத் ஒரு மோவாபிய ஸ்திரீ. அவர்கள் மோவாபினுடைய வழியிலே வந்தவர்கள். மோவாப் யார் என்று சொன்னால், லோத்தினுடைய ஒரு மகன். தன்னுடைய ஒழுக்க கேட்டினாலே பிறந்ததான, தன்னுடைய சொந்த மகளோடு ஒழுக்க கேட நடந்த நிமித்தமாய் பிறந்த மகன். 4வது ஸ்திரீ பெத்சேபா. பெத்சேபாள் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், மத்தேயு 1:6. தாவீது அந்த பெத்சேபாளோடு கூட விபச்சாரம் செய்தான். ஆனா யோசேப்பினுடைய அந்த வம்சாவழியிலே அந்த ஸ்திரீ வருகிறார்கள். இந்த 4 ஸ்திரீகளும் அவர்கள் ஏதோ ஒரு விதமான பாலியல் பாவத்திலே தன்னுடைய வம்ச வழியிலே வந்தார்கள். அவர்கள் மோவாபின் மூலமாய் ராகம் நேரடியாய் வேசித்தனம் செய்தால், ரூத் மோவாபிய சந்ததியில் இருந்தபடினாலே அது வேசித்தனம் செய்து ஆரம்பிக்கப்பட்ட சந்ததி. பெத்சேபாள் தாவீதோடு விபச்சாரம் செய்தாள். ஏன் இப்படிப்பட்ட பாவங்கள் நிறைந்த மக்களாலே நிறைந்திருக்கிறது வம்சாவழி என்று சொன்னால், அவர் பாவிகளை ரட்சிக்க வந்தார். அவர் ஜனங்கள் ஒன்றை அறிய வேண்டும் என்று விரும்பினார். நான் என்னை நானே பாவமான மக்களோடு கூட நான் இருக்கும்படியாக வந்தேன். அவரிடத்தில் பாவமே இல்லை, ஆனால் அவர் கொடிய பாவம் செய்த மக்களோடு கூட அவர் இருக்கும்படியாக வந்தார். ஒழுக்கம் கேடுகள் விபச்சாரம் வேசிகள் அது பரவாயில்லை. அவர் யாரா இருந்தாலும் அவர்களை ரட்சிக்கும்படியாக வந்தார். அவர் பாவிகளை ரட்சிக்கும்படியாக வந்தார். பாவிகளை ரட்சிக்கும்படிக்கு அவர் தன்னை குறித்து மக்கள் என்ன எண்ணினாலும் அதை குறித்து அவர் ஒரு பொருட்டு எண்ணவில்லை. அவருடைய தாழ்மை என்னவென்று சொன்னால் அவர் தன்னை முழுமையாய் மனித வர்க்கத்தோடு கூட அவர் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். இங்கே நாம் வாசிக்கிறோம் இயேசுடைய மானிட தன்மையை நாம் இங்கே பார்க்கிறோம். நம்முடைய சொந்த பெருமையை இதோடு ஒப்பிட்டு பார்த்தால் நாம் எவ்வளவு புத்தினமானவர்களாக இருக்கிறோம் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையிலிருந்து நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள முடியாய். தேவன் உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவியானவர் நம்ம இயேசு கிறிஸ்துவை போல மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் எந்த பாவிகளையும் அற்பமா எண்ணக்கூடாத இடத்துக்கு நாம் வர வேண்டும். நாமே பாவிகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அவர்களோடு கூட நாம் பாவத்தின் விடுதலையா இருந்தாலும் கூட அவர்களோடு கூட நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்களை அந்த துர்பாக்கிய மண்ணிலிருந்து அவர்களை ரட்சிக்க முடியாத நாம் இங்கே இயேசுடைய மகிமையை இதில் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் எப்படி ஆக்க விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.